இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் யார் அப்படின்ற கேள்விக்கு எல்லாருக்குமே விடை கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பரமாத்மா யார், அவருடைய பரிச்சயம் கிடைச்சது, அவருடைய பேச முடியுது, நிஜமாவே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமான நிலையில இருப்போம். ஆனா இப்ப கொஞ்சம் நம்மை விட்டு வெளியே சென்று போய் பார்த்தால் இன்னமும் இந்த சமுதாயத்துல நாம இருந்த அதே பரிதாபமான நிலைதான் இப்ப நிலவிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லணும். அதே துக்கம், அதே சோகம், அதே பரிதாபம், அதே ஏமாற்றங்கள். இந்த மாதிரி என்ன நான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியுமா? இந்த காலகட்டத்துல மட்டும் ஏன் இவ்வளவு விதமான மாற்றங்கள்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்க நம்ம சந்திக்க இருக்கிறோம் பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், நான் பரமாத்மா சிவத்தந்தை அவரை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மாறி இருக்கிறதால சந்தோஷம், அந்த அமைதி எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா இன்னமும் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வந்து நான் இருந்த அந்த பழைய நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதே விதமான சோகம், அதே விதமான துக்கம், பரிதாபம், ஒரு ஏமாற்றம். சுருக்கமா சொல்லணும்னா ஏன் அந்த குழப்பமான நிலை?
நமக்கு வந்து ஒரு பயம் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நமக்கு பல விதமான செய்திகளும் தகவல்களும் கொடுக்கறாங்க. ஆனா அது ஒரு நல்ல விதமான எண்ணத்துல தான் கொடுக்கறாங்க. இப்ப நமக்கு இருக்கிற பயம் எல்லாமே வந்து இந்த காலத்தை பற்றியதுதான். இந்த காலம் என்பது எவ்வளவு தூரம் செல்லும், உலக அளவுல பார்த்தாலும் சரி, சுற்றுப்புற சூழ்நிலைகள் அந்த அளவுல பார்த்தாலும் சரி, சமுதாயத்தினுடைய நிலைகள் அப்படின்னு பார்த்தாலும் சரி, அரசியல் ரீதியாக நாம பார்த்தாலும் சரி, இப்ப நம்ம டெய்லி செய்தித்தாள்கள்ல பாக்குறோம், டிவியில பாக்குறோம், அதுக்காக டாக்குமெண்டரி பிக்சர்ஸ் எல்லாம் கூட, ஆவணப்படங்கள் எல்லாம் கூட தயாரிச்சிருக்காங்க. நமக்கு கிடைக்கிற புள்ளி விவரங்களின் படி இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா ஒரு செய்தி என்னன்னா 2012 இந்த உலகம் வந்து முடிவடைஞ்சிரும் அப்படின்னு எல்லாம் கூட ஒரு பயம் என்பது ஏற்படுது. இதையெல்லாம் கேட்கும் போது நமக்குள்ள பயம் என்பது ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு தீர்வு என்பது கொடுக்க முடியவில்லை. இதையெல்லாம் குழந்தைங்களும் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள அந்த மனசுல வந்து நிச்சயமா ஒரு கேள்வி என்பது ஏற்படும், நம்முடைய வருங்காலம் என்ன? ஆனா அதற்கான சரியான தீர்வு என்பது கிடைக்காததுனால நாம என்ன செய்யறோம்னா அதை அப்படியே இக்னோர் செஞ்சு விட்டுடுறோம்.
ஆமா, இப்போ பல தகவல்கள் வந்து கிடைச்சாலும் அப்ப வரும்போது பாத்துக்கலாம், நடக்கும் பொழுது அதுக்கான தீர்வு அப்ப நம்ம சந்திச்சுக்கலாம், இப்ப என்ன பண்ண முடியும், இதே மாதிரி ஒரு கருத்து தான் இப்ப எல்லார் மத்தியிலும் நிலவிருக்கு.
அதற்கான காரணம் வந்து நம்மை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாமும் ஒரு காரணம் அப்படின்னு நாம பொறுப்பை எடுத்துக்கிறது இல்லை. பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு மூன்று விஷயத்தை பற்றின விளக்கங்களை தராரு. ஆத்மா அப்படின்றத பத்தி, தன்னை பற்றிய பரிச்சயம், பரமாத்மாவை பற்றிய விளக்கம், மூன்றாவது ரொம்ப முக்கியமா என்னன்னா காலத்தை பற்றிய ஒரு பரிச்சயத்தையும் தராரு. இப்போ எப்படிப்பட்ட ஒரு நேரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது, இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இப்படியே எவ்வளவு நாள் செல்லும். சோ நம்முடைய பயம் என்பது காலத்தை பற்றியதுதான். அந்த பயத்தை நாம போக்கிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எப்படிப்பட்ட நேரம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம புரிஞ்சுக்கணும்.
இது வரைக்கும் நாம நம்ம பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் என்ன விட்டுட்டு கொஞ்சம் என்னுடைய உறவுகள், மற்ற உறவுகளை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு காலகட்டத்துல உறவுகளை பத்தி பேசவே முடியறது இல்ல சிஸ்டர். ஏன்னா உறவுகள் வந்து ரொம்ப உண்மைக்கு மாறா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த திசையில பார்த்தாலும் சரி, மோசடி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிகுறிகள் வந்து நமக்கு காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத வலியுறுத்துகிறது. இப்ப சமுதாயம் வந்து ஆரோக்கியமற்றதா போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே நல்லா தெரியுது. ஆனா இந்த நோய் எவ்வளவு காலம் நீடிக்க போகிறது அப்படின்றத பத்தி நாம கவலைப்படல, அதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். நமக்கு வருகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு செய்திகளாக, ஒரு தகவல்களாக வருது. இப்போ வந்து நாம அதை ஒரு சுவாரஸ்யமான செய்தியாவே வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு, ஒரு பள்ளி சிறுவன் டெல்லியில தன்னுடைய நண்பனை துப்பாக்கியால சுட்டுட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. இப்படி நாம வந்து செய்திகளை பார்க்கும்பொழுது, திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனசுல பதிஞ்சு போயிடுது. பதிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னும் ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா ஆயிப்போச்சு இப்போ அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். ஏன் இந்த நிலைமை? அதற்கான தீர்வை நாம் காண்பது கிடையாது.
ஏதோ ஒரு விஷயம் வந்து சமுதாயத்துல நடக்குது, அதை இந்த மீடியா வந்து ஒரு செய்தியா அதை வந்து திரும்ப திரும்ப வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க.
ஒரு செய்தி நமக்கு வருகிறது, சரி, ஆனா அதற்கான தீர்வு என்ன? அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா குழந்தைகளுடைய அந்த பையில வந்து துப்பாக்கி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அனுப்புறாங்க. சோ இதுதான் ஒரு தீர்வு. இது ஒரு நல்ல தீர்வா இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. அந்த குழந்தைகள் வந்து மன வேதனைக்கு உட்பட்டுடுவாங்க.
கண்டிப்பா அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவோ ஒரு நம்பிக்கையோட தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா மற்றவர்களுடைய சந்தேக பார்வையானது வந்து அந்த குழந்தைங்களை நிச்சயமா வருத்தப்பட வைக்கும்,
மன உடைஞ்சு போயிடுவாங்க. இப்போ அதற்கான தீர்வு என்பது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா, எதற்காக அந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தான், அந்த குழந்தைக்குள்ள என்ன ஒரு வேதனை இருந்திருக்கிறது, என்ன ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட செயல். இன்றைக்கு காலகட்டத்தில் பல குழந்தைகள் அந்த வேதனையிலும் கசப்பான உணர்வுகளிலும் இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து வெளிப்படும் செயல்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள எது அப்படி செய்ய வைக்கிறது அதை நாம தீர்வு காண முடியறதில்லை. சோ செய்திகள் செய்திகளாகவே இருக்குது, அதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் அதற்கு தீர்வு காண்பதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கறதில்ல.
தீர்வு கிடைக்கணும்னு தான் எல்லாருமே வந்து நினைக்கிறோம், ஆனா அதுக்கான வழி தெரியல. எல்லார் மனசுலயும் அதே கசப்பு ஒரு வெறுமையா தான் இருக்கு. அதுக்கு என்ன வழி ஏதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலயும் ஒரு பயத்திலயே இருக்கிறோம்.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த வலியும் வேதனையும் அதிகமாயிட்டே இருக்கும். என்ன செய்யறது அப்படின்னே தெரியாத ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இறைவனை வந்து தேடுறோம். நம்முடைய மனசு வந்து ஆன்மீகத்தின் பக்கம் போகுது. இனி என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே ஏற்படும் பொழுது, வேற வழியே இல்லாம நமக்கு நாமே வந்து முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு, இதற்கு நான் என்ன மாற்றங்களை எனக்குள்ள கொண்டு வர முடியும், அதன் மூலமாக என்னை சுற்றி என்ன மாற்றங்களை நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு நாம யோசிச்சு பாக்கணும்.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியல. சுத்தி எவ்வளவோ பயங்கரங்கள் நடந்துட்டு இருக்கு சமுதாயத்துல. ஒரு புனிதமா கருதப்படுற கணவன் மனைவி உறவுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தவறான தகாத உறவுகளை வந்து கணவன் மனைவி இந்த மாதிரி இந்த ரெண்டு பாலினமே வந்து ஏற்படுத்தி கொள்றாங்க. அதை வந்து நியாயப்படுத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 50-60 வருஷம் நீடிக்கிற இந்த புனிதமான உறவு அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்துல 15 நாள் கூட நீடிக்குமான்னு தெரியல. அவ்வளோ சண்டைகள், அவ்வளோ சச்சரவுகள், சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு மீடியால வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க.
மீடியால வந்து எதை காமிக்கிறாங்களோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியும்,
ஆமா, நியாயப்படுத்துறாங்க,
நியாயப்படுத்தி காமிக்கிறாங்க. சோ அதை நாம வந்து ரெகுலரா பார்க்கும் பொழுது இது சரி போல இருக்கு, நமக்குள்ளே நாம் இது இயற்கையானது, இது இயல்பானது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் வளர்த்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நமக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா எல்லாமே நியாயம் அப்படின்னு தான் நாம நினைப்போம்.
ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது சரிதான், இது சாத்தியம் தான் நினைக்க ஆரம்பிச்சிடுவோம்.
இப்ப பாத்தீங்கன்னா விவாகரத்து அந்த டைவர்ஸ் ரேட் கூட எப்படி அதிகமாகுதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள். முதல்லாம் வந்து கணவன் மனைவிகள் வந்து விட்டு கொடுத்து எவ்வளவு காலம் ஆனாலும் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், குணங்கள்ல வந்து வித்தியாசங்கள் இருந்தா கூட வந்து இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு போறதுக்காக தயாரா இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள போற தகவல்கள், நமக்குள்ள பதிச்சு வச்சிட்டு இருக்கிற விஷயங்கள், அதன் அடிப்படையில உருவாகிற நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இந்த பள்ளி பருவத்துல இருக்கக்கூடிய அந்த கள்ளம் கபடமற்ற அந்த தன்மை இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் என்பதும் அதிகமா போயிடுச்சு.
சின்ன வயசுலயே, அதாவது டீனேஜ் வயசுலயே, தான் என்ன பண்றோன்னு அவங்களுக்கே தெரியாத வயசு, புரியாத வயசு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தெரியாதவங்க கிட்ட எல்லாம் கூட அவங்க அந்த உறவு அப்படின்றத வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க கூட பேசறதுக்கு பழகறதுக்கு யாரும் இல்ல. அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்க அவங்க லைஃப்ல பிஸியா இருக்கிறாங்க. இவங்களுக்காகவே கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ மெக்கானிக்கலா தான் நடந்துக்கிறாங்க.
நம்மை சுற்றி இருக்கிற இந்த சுற்றுப்புற சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். நமக்குள்ள ஆத்மாக்குள்ள என்ன அழுக்கு இருக்கோ, எப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகளும் குணங்களும் இருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சமுதாயம் என்பது, சுற்றுப்புற சூழ்நிலை என்பது. நாம் சமுதாயத்தை மாத்தணும், சமுதாயத்தை சீர்படுத்தணும், என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை சரியாக்கணும் அப்படின்னா ஆத்மால இருக்கிற அந்த அழுக்க நீக்கணும், ஆத்மால இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களையும் குணங்களையும் நாம விளக்கணும். அதுதான் ஒரே தீர்வு.
ஆமா, நீங்க சொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மைதான் சொல்லணும். 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் டயபெட்டிக் சக்கரை வியாதி இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம்.
இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா பரவிக்கிட்டு இருக்கு. 2020 மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது வந்து மன அழுத்தம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டு இருக்கு. 11 கோடி மக்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு எண்ணிக்கை மிக குறைவுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மருத்துவ ரீதியாக இதை வெளியிட்டு இருக்காங்க. மன அழுத்தம்னு தெரியாமையே நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த எண்ணிக்கையை பார்த்தோம்னா இது இன்னும் பல கோடி உயரும்.
உதாரணத்துக்கு யார்கிட்டயாவது நம்ம போன்ல பேசிட்டு இருப்போம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க.
இன்னைக்கு மன அழுத்தம் அப்படின்னு மட்டும் இல்லாம ஒரு சில வியாதிகளின் பெயரை நாம கேள்விப்பட்டதே இல்லை. உதாரணத்துக்கு அப்செஷன் சொல்றோம், சிசோஃபெர்னியான்னு சொல்றோம், அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப காமனாவே ஆயிடுச்சு.
பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிற உறவு வந்து ரொம்ப ஆழமா அன்பா அப்படி இருந்த உறவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு, வன்முறை, பழி வாங்கறது இப்படி எல்லாம் தான் வந்து இருந்துட்டு இருக்கு.
ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து குத்திட்டாங்க அப்படின்லாம் கூட நாம கேள்விப்படுறோம். அதற்கு காரணம் கூட மனதுல இருக்கிற அந்த வெறுமை தான். நமக்குள்ள எந்த ஒரு நல்ல உணர்வுகளும் இல்லை. அந்த வெற்றிடம் தான் நம்மளை வந்து அப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்யறதற்கு தூண்டுகிறது. நமக்குள்ள வந்து அந்த எதிர்மறை உணர்வுகள் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பொறுமையா உட்கார்ந்து கேட்கறதோ இல்லை சிந்திக்கிறதோ எது சரி எது தவறு என்று ஆராய்ஞ்சு பாக்குறதோ அதற்கான சக்தி நம்மிடம் இல்லாமல் போயிடுறது.
இன்னைக்கு சமுதாயத்துல பெண்களை பத்தி நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதுறாங்க. பெண்களின் நிலை என்ன, நகரத்திலும் வீதியிலும் நடமாடுற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பெரிய பெரிய தலைப்பு செய்திகள்ல கட்டுரை எல்லாம் எழுதுறாங்க.
இப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற தகவல்கள் செய்திகள் எல்லாமே வந்து ஒரு புள்ளி விவரம் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு தீர்வு வந்து நாம வந்து ஒரு பாதுகாப்பு படையை வந்து அமைக்க முடியாது. ஆக்சுவலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற அந்த தீய உணர்வுகள், தீய குணங்கள், எதிர்மறை உணர்வுகளால தான் இதெல்லாம் நடக்குது. சோ நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமே நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தே ஆகணும். நமக்குள்ள கொண்டு வர மாற்றம் தான் சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இதுதான் அதற்கெல்லாமே ஒரு தீர்வு என்பது.
தாய் தந்தையரை பாத்துக்கல அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு நிலை அவ்வளவு மோசமா இருக்கு.
அதனாலதான் இன்னைக்கு இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் வந்து அவங்க கிட்ட குறைந்த வருமானம் தான் இருக்கும். ஆனா அந்த குறைந்த வருமானத்திலேயே 4 குழந்தைகளை வந்து அன்பும் அக்கறையும் காட்டி அவங்கள படிக்க வைப்பாங்க, பெரிய ஆளாக்குவாங்க. ஆனா அந்த 4 குழந்தைகள் சேர்ந்து கூட ஒரு தாய் தந்தைய காப்பாத்துறது இல்ல, ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க.
அவங்க கண்ணோட்டத்துல கேட்டா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு விருப்பம் தான் எங்க தாய் தந்தையரை பாத்துக்கணும்னு, ஆனா எங்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நாங்க எங்க பிரச்சனைகளை கவனிக்கிறதா இல்ல எங்க தாய் தந்தையரை கவனிக்கிறதான்னு தெரியல, ஆனா எங்களுடைய சூழ்நிலை அப்படி.
இன்னைக்கு நாம வந்து ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா போதும் உலகத்தினுடைய எந்த மூலையில வேணா நம்ம தொடர்பு கொள்ளலாம். அந்த அளவிற்கு வந்து சாதனங்களும் விஞ்ஞானமும் ரொம்ப முன்னேறி இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நம்மளால பேச முடியல, ஆனா கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு ஆன்லைன் சாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முகம் தெரியாத, பெயர் தெரியாத, அடையாளம் இல்லாத, உறவே இல்லாத ஒருத்தர் கிட்ட வந்து மணிக்கணக்கா நாம பேசிட்டு இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இதெல்லாம் விலகிடுறோம், ஆனா ஒரு மெஷின் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சோ மெஷின் கிட்ட பேசுறோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நான் உறவுகள் கிட்ட பேசுறோம் அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதை புரிந்து கொள்கிற மனநிலை நமக்கு இருக்கணும், அதை புரிந்து கொள்கிற பொறுமை நம்ம கிட்ட இருக்கணும். அப்போதான் அந்த தொடர்பு என்பது வளரும். அது இல்லாததுனால நம்ம அவங்க கிட்ட இருந்து விலகிட்டே போறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நாம இந்த சாதனங்களோட நம்முடைய தொடர்பை வச்சுட்டு இருக்கோம்.
இது வரைக்கும் நம்ம சமுதாயத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். இன்னும் அதுல இருக்கிற பாதிப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசணும். சுற்றுப்புற சூழ்நிலைகள் எடுத்துட்டாலே பயமா இருக்கு.
இப்ப குளோபல் வார்மிங் அதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். அதை பற்றிய தெளிவு வந்து பலருக்கு இல்ல.
இந்த குளோபல் வார்மிங் எடுத்துக்கிட்டாலே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியுது. நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சாலே பயமா தான் இருக்கு.
அதை பற்றி புள்ளி விவரங்கள், செய்திகள், டாக்குமெண்டரி ஃபிலிம் எல்லாமே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய பூமியில அதிகரிச்சுட்டு இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை நாம கட்டுப்படுத்தணும், அதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் அதையும் கூட செய்திகளாக நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நாம அதையெல்லாம் செய்யாம அதை பற்றி கவலைப்படாமல் அதை நிராகரிச்சுட்டு இருக்கும். தொழிற்சாலைகளில் இருந்து வெளிப்படும் புகையை கட்டுப்படுத்தாததால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நிலையில் பலருக்கு குளோபல் வார்மிங் என்பது என்ன என்ற தெளிவே இல்லை. சூரியனின் கதிர்கள் பூமிக்கு வரும்போது அதன் வெப்பம் பூமியில் படுகிறது. இந்த கிரணங்கள் பூமியிலிருந்து மீண்டும் திரும்ப செல்லுகிறது. இந்த முறையில் சூரிய வெப்பம் என்பது சிறிதளவு பூமியின் வாயுமண்டலத்தில் சிக்கிக் கொள்ளுகிறது. இது பூமிக்கு நல்லதுதான். அதனால்தான் இரவு நேரத்திலும் பூமி சிறிது வெதுவெதுப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வாயுமண்டலத்தில் நிரம்பியுள்ளதால் அதிக அளவு வெப்பம் என்பது வாயுமண்டலத்தில் தங்கிவிட்டது. இதனுடைய பலனாக பூமியின் வெப்பத்தின் அளவு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. கடந்த 1000 வருடத்தில் 3500 மில்லியன் அளவை கடந்து செல்லவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் கடந்த 50 வருடத்திலேயே இந்த அளவு மிக அதிகமாக கடந்துவிட்டது. அடுத்த 50 வருடத்தை பார்த்தால் இதனுடைய அளவு உச்சகட்டத்தை தொட்டுவிடும்.
உறவுகளா இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியுமே வந்து அபாயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தெளிவா இருக்கு.
ஏன்னா இது கூட ஒரு கர்மத்தினுடைய தத்துவம் தான். நாம இயற்கையை வந்து எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் செய்தோம், எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்கணுமோ இன்று இயற்கை நமக்கு அதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. இன்றைக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே நாம தான் காரணம். எல்லாமே மிக சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நாம சிந்திச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலைக்கு கூட நாம் தான் காரணம் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். கிளிமஞ்சாரோ என்ற ஆப்பிரிக்காவில் இருக்கும் மலை 1970 பனியால் மூடி கிடந்தது. 2005 அதன் நிலையை பாருங்கள். போல்டர் கிளேசியர் என்ற இடம் 1932 முழுவதுமாக பனியால் மூடப்பட்டிருந்தது. அதே இடம் 1988 எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். லேக் சாட் என்ற ஒரு நதி ஒரு காலகட்டத்தில் மிக பெரியதாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் 1987 முழுவதுமாக வற்றியே போய்விட்டது. அண்டார்டிகாவில் இருக்கும் பூமியிலேயே மிகப்பெரிய ஐஸ் கட்டி உருக ஆரம்பித்து விட்டது என்றால் அது முழுவதுமாக கரைந்து விட்டால் கடலின் அளவு என்பது 20 அடி உயர்ந்துவிடும். அந்த மிகப்பெரிய ஐஸ் கட்டி இன்று உருக ஆரம்பித்து விட்டது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். கிரீன்லாந்து மற்றொரு பெரிய ஐஸ் கட்டியும் கரைந்து விட்டால் கடலின் நீர்மட்டம் மேலும் 20 அடி உயர்ந்துவிடும். 1992 கிரீன்லாந்து இந்த அளவிற்கு கரைந்து விட்டது. அதன்பின் 10 ஆண்டுகளில் அதன் நிலை இந்த அளவிற்கு வந்துவிட்டது. 2005 இந்த நிலைக்கு வந்துவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் நாம பார்க்கும்பொழுது நமக்குள்ள விழிப்புணர்வு என்பது வர வேண்டும். ஆனா அதற்கு மாற இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை அதிகப்படுத்துகிற மாதிரி அதிக அளவுல வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கொண்டே போகுது. பலவிதமான வாகனங்கள் புதிது புதிதாக வந்துகிட்டே இருக்கு. அதை மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ செலவு செஞ்சு நெடுஞ்சாலைகள் போட்டாலும் பாலங்கள் போட்டாலும் அதுலயும் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாயிட்டே இருக்கு.
கடந்த 1000 வருடத்துல இல்லாத மாதிரி இந்த கடந்த 50 வருடத்துல இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை இன்னும் 4% ஜாஸ்தி போனா நம்ம வாழ்ற இந்த பூமி நமக்கு வாழ்றதுக்கே உகந்த இடமா இல்லாம போயிடும் இல்லையா?
நிச்சயமா இருக்கு. இப்ப பூமியை சுத்தி இருக்கிற அத்தனை ஐஸ் கட்டிகளும் வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனுடைய விளைவால இயற்கையில வந்து பல விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. நமக்கு நினைவில் இருக்கும் 2004 ஏற்பட்ட சுனாமி. சுனாமி என்பது கடலுக்குள் ஏற்பட்ட பூகம்பத்தின் விளைவுதான். கடலின் அலைகள் 100 அடிக்கு மேல் உயர்ந்து எழும்பியது. 11 நாடுகளில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தார்கள்.
எப்படியெல்லாம் வந்து இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சு பார்க்கும் பொழுதே ஆச்சரியமாவும் இருக்கு, அதே விதத்துல பயமாவும் இருக்கு.
இப்போ சீதோஷ்ண நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு கண்டுபிடித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த அணு ஆயுதங்களை நாம பார்க்கும் பொழுது அது 80 கோடி மக்களை ஒரே நேரத்தில் அழிக்கும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில நாடுகளுக்கு இடையில 20 ஏவுகணைகள் பரிமாற்றம் நடந்தா மட்டும் போதும், இந்த உலகமே 15 நிமிடங்களில் தரைமட்டமாகிவிடும். நம்முடைய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தை எதை நோக்கி அழைத்து செல்கிறது அப்படின்றது நல்ல கண்கூடாவே தெரியுது.
இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து நாங்க பயன்படுத்த மாட்டோம் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா?
ஆமா, இப்ப ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பகுத்தறிவுள்ள விவேகமான ஒரு மனநிலையில இருக்கும்பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் அது. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய மனதின் நிலை என்பது ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் விவேகமானதாகவும் எவ்வளவு நேரம் குழப்பமானதாகவும் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படி குழப்பமான மனநிலையில இருக்கும் பொழுது நாம எதற்கு எடுத்தாலும் ரியாக்ட் செய்யறோம் இல்லையா? எதையும் சிந்தித்து ஆராய்ந்து யோசித்து பார்த்து செயல் செய்கிற ஒரு நிலையில நம்முடைய மனம் என்பது இல்லை. சோ இப்படிப்பட்ட நிலை நீடிக்கும் பொழுது இதுல யாராவது ஒருத்தர் ஒரு தவறான முடிவை எடுத்தால் கூட போதும், இந்த உலகம் என்பது முடிவை நோக்கி வந்துவிடும்.
ஆமா, கடந்த 100 வருஷத்திலே பாத்தீங்கன்னா விஞ்ஞான படைப்புகளின் எண்ணிக்கை வந்து எங்கேயோ போயிடுச்சு.
இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை என்பது அதிகமாயிட்டே இருக்கு. 150 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை 100 கோடி தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு பாரதத்தினுடைய மக்கள் தொகையே 110 கோடிய தாண்டிடுச்சுன்னு சொல்லலாம். உலகத்தினுடைய மக்கள் தொகை என்பது 650 கோடிக்கும் மேலாக போய்விட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வளங்களும் அவ்வளவுதான், ரிசோர்சஸ் என்னமோ அவ்வளவுதான், ஆனால் மக்கள் தொகை என்பது அதிகமாயிட்டே வருது. இருக்கிற வளங்களை அனைவருமே வந்து பகிர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது அந்த வளங்களும் குறைந்து கொண்டே வருகிறது. இப்ப நாம எலக்ட்ரிசிட்டி மின்சக்தியை எடுத்துக்கொண்டா முதல்ல நாம பயன்படுத்தினதுக்கும் இப்ப பயன்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இருக்கிற சாதனங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. மொபைல் போன் ஆகட்டும் இல்ல நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சாதனங்கள் ஆகட்டும், அதனுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. அதனால மின்சக்தியை நாம் வீணாக்கி கொண்டே வருகிறோம். அப்பொழுது நம்முடைய வருங்காலம் என்பது எப்படி இருக்கும்? அந்த கண்டுபிடிப்புகள் சாதனங்கள் எல்லாமே வந்து நல்லதுக்கு தான், ஆனால் அதனுடைய கவர்ச்சியில் நாம் ஈர்க்கப்பட்டு விட்டோம், அதற்கு நாம் அடிமையாகி விட்டோம். இன்றைக்கு வந்து எவ்வளவோ சாதனங்கள் இருக்கு, அது கொஞ்ச நேரம் வேலை செய்யல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நின்று விடுகிறது, துடித்து போகிறோம். போன் வேலை செய்யல அப்படின்னா என்ன சொல்றோம், அடுத்தது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவ்வளவுக்கு அந்த சாதனங்களுக்கு நாம் அடிமையாகி விட்டோம்.
உறவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளவு உண்மையற்ற நிலை வந்து நிலவுகிறது அப்படின்னு. அதை விட முக்கியமா பல அறிவியல் ரீதியான விஷயங்களை வந்து நீங்க எங்களுக்கு சொன்னீங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரியே வந்து எங்களுக்கு தோணுது.
நாம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட நம்முடைய இந்த அவலமான நிலை என்பது முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்னு கூட நாம சொல்லலாம். ஒரு மாற்றம் என்பது நிகழப்போகிறது, அந்த ஒரு காலகட்டத்துலதான் நாம இருக்கும். இப்போ இந்த உலகத்துல நிகழ்ற இந்த குழப்பமான நிலையும் ஒழுங்கற்ற நிலையையும் மனிதனால் இனி சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தை வந்து நாம தாண்டி விட்டோம். அதனாலதான் இந்த காலகட்டத்துல சுயம் பரமாத்மாவே இந்த உலகத்திற்கு வரவேண்டிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் வந்துவிட்டார். அவர் இந்த உலகத்தின் சூழலை மீண்டும் மாற்றுவதற்கு முன்னால் ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துகிறார். எனவே இந்த உலகம் என்பது முடிய போகிறது, ஒரு பேரழிவு ஏற்பட போகிறது அப்படின்னு நாம நினைக்காம, மிக அழகான ஒரு காலகட்டம் வரப்போகிறது, ஒரு எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது, அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்.
ஏதோ எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க, இத பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் நாங்க கண்டிப்பா நாங்க காத்துட்டு இருப்போம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இல்ல உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தாராளமா தொலைபேசி மூலமாவோ அல்லது இமெயில் முகவரி மூலமாவோ எங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. Peace so
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி